SBS தமிழ்.
வணக்கம் பர்வீன் சுல்தானா அவர்களே.
வணக்கம்.
உருது மொழி, அரபி மொழி, ஹிந்தி மொழி, இப்படியெல்லாம் பல மொழி பின்னணியிலேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. எப்படி வந்து தமிழ் வந்து உங்கள் மேலே வந்து உட்கார்ந்தது? பல மொழிகள் கற்கும்போது எந்த ஒரு மொழியிலையுமே வந்து திறமசாலிகளாக மாற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கூட நிலவலாம். தமிழ் மீது எப்படி இவ்வளவு ஆர்வம் வந்தது? இன்னும் குறிப்பாக தமிழ் பேராசிரியராகும் அளவுக்கு எப்படி ஆர்வம் வந்தது?
மனிதனுடைய ஆகப்பெரிய படைப்பு அப்படின்னு சொன்னால் அது மொழியாகத்தான் இருக்க முடியும். அதனால் தான் பல நேரங்களில் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய மொழியை இறைவனாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து இந்த உலகத்தில் நடக்குது. என்னுடைய சூழலில் என்னுடைய தந்தையார் உருது மொழி பேசக்கூடிய பின்புலத்திலிருந்து வருபவர். அவர் சென்னையை சார்ந்தவர். இயல்பிலேயே தகப்பனாருக்கு இருந்தது உருது மொழியின் மீதான அதீதமான ஒரு பற்று. எப்பொழுதுமே ஒரு மொழியின் மீது மிக செவ்வியல் பற்று கொண்டவர்கள். இந்த செவ்வியல் பற்று கொண்டவர்கள் எந்த மொழியாக இருந்தாலும் அவர்களுடைய கருத்துக்களை அவர்கள் வெளியில் சொல்லுகின்ற விதத்தில் வந்து ஒரு மிக அழகியல் ஒன்று இருக்கும். அது என்னுடைய தகப்பனாரிடத்தில் நான் உணர்ந்திருக்கிறேன். இந்த உருது மொழியை மிக அழகியலோடு வெளிப்படக்கூடிய அன்றாட வாழ்க்கையிலேயே, சாதாரணமாக குழந்தைகளிடத்திலோ அல்லது அம்மாவிடத்திலோ அல்லது உறவினரிடத்திலோ பேசுகின்ற பொழுது, நண்பர்களிடத்தில் பேசுகின்ற பொழுதே அவ்வளவு அழகியலோடு அந்த உருது மொழியை என்னுடைய அப்பா பேசுவார். சிறிய வயதிலிருந்து அந்த மொழியை உணர்ந்தும் உள்வாங்கியும் ரசித்தும் கடக்கக்கூடிய ஒரு சூழல் எனக்கு. அந்த நேரத்தில் வீட்டை விட்டு நான் வெளியில் வருகின்ற பொழுது எனக்கு அந்த தேடல் இருந்தது. அந்த அழகியலையும் அந்த ரசனையையும் நான் தேடிய பொழுது எனக்கு கிடைத்த ஒரு மொழி தமிழ். என்னுடைய தாயார் தமிழ் மொழி சார்ந்த குடும்பத்திலிருந்து வரக்கூடியவர். அவர் காயல்பட்டணத்தை சார்ந்தவர். காயல்பட்டணத்தினுடைய முஸ்லீம் குடும்பத்தை சார்ந்தவர் அம்மா. அவருடைய வாழ்வியல் முறையெல்லாம் தமிழ் சார்ந்ததாக இருக்கும். அப்பாவுடைய உருது எவ்வளவு அழகியலோ அப்படி அம்மா அதை உள்வாங்கி அதை அவர்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது அது தமிழிலும் அவ்வளோ அழகாக இருக்கும். நான் வெளியில் செல்கின்ற பொழுது எனக்கு உருது மொழி என்பது எனக்கு வாய்க்கவில்லை. எனக்கு முழுமையாக வாய்த்தது தமிழ். அதனால் அந்த தமிழிலே நான் தேட வீட்டில் இருக்கக்கூடிய ரசனையை நான் வெளியில் தேடுகின்ற பொழுது, வீட்டில் நான் இருக்கக்கூடியது தூங்குவது போக ஒரு 5 மணி நேரம்தான். மற்றபடி நான் வெளி வாழ்க்கையில், நான் பள்ளிக்கூடத்தில், போட்டிகளில், மற்ற விஷயங்களில் இருக்கின்ற பொழுது அந்த தமிழிலே அந்த அழகியலை என் மீது நான் போர்த்தி கொண்ட பொழுது எனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்ததை விட பன்மடங்கு அதிகமான ஒரு அழகியலும் ரசனையும் கலையும் கவிதையும் என்னை வந்து சேர்ந்தது.
உங்கள் தந்தையை பற்றி குறிப்பிட்டீர்கள். உங்கள் ஆசான், வழிகாட்டி, உங்களை கவர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி யாரையெல்லாம் சொல்வீங்க?
என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு ஐயா. நான் எதை பார்த்தாலும் உள்ளது உள்ளபடியே அந்த சூழலை ரசிப்பேன். அதிலிருந்து ஏதேனும் கற்றுக்கொள்ள முடிகிறதா என்று பார்ப்பேன். அப்படி பார்த்தால் அன்றாடம் நான் பல விஷயங்களை கற்கிறேன். ஒரு சூழலோ, ஒரு காட்சியோ, ஒரு சலனமோ, ஒரு பாடலோ, ஒரு சிறிய அசைவுகளோ, ஒரு காற்றின் மெல்லிய ஒரு கடத்தலோ, எல்லாம் எதையோ ஒன்று சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறது. குரு என்பது எது என்றால் அடங்கிய மனம்தான் குரு. அடங்கிய மனநிலையில் ஒரு விஷயத்தை நாம் மன ஆழத்தோடு கற்கின்ற பொழுது மிகப்பெரிய எல்லைகளை அது நமக்குள் விரிக்கிறது. அப்படி நான் பல விஷயங்களை பல பேரை என்னால் சொல்ல முடியும். நான் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அத்தனை பேரிடமும் நான் கற்றுக்கொள்வதற்கு ஏதோ ஒன்று இருந்து கொண்டு தான் இருக்கிறது.
எப்படி நீங்கள் பேச்சாளரானீர்கள்? அந்த பின்னணி என்ன? அதாவது இலக்கியத்தில் ஆர்வம் வருவது வேறு, தமிழின் மீது ஆசை வருவது வேறு, காதல் வருவது வேறு, பேச்சாளர் ஆவது, மேடையில் ஏறுவது, பட்டிமன்றத்தில் கலந்து கொள்வது என்பதெல்லாம் இன்னொரு கலை அல்லவா இல்லையா?
அது என்னன்னா, அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நான் சில நேரங்களில் அதை வெளிப்படுத்தியிருக்கிறேன். சிறிய வயதில் எனக்கு ஒரு சிக்கல் இருந்தது. என்னுடைய பேரே வெகுளி. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என்னுடைய சித்தப்பா சொல்வார், மக்காவுக்கு போயிருக்கார், எல்லாருக்காகவும் வந்து இறைவனிடத்தில் வேட்கை நிகழ்த்துவார்கள், பேர் சொல்லி வேட்கை நிகழ்த்துவார்கள். அப்படி பேர் சொல்லும்போது என் பேரே அவருக்கு வரலையாம். வராமல் அந்த வெகுளி பொண்ணை காப்பாற்ற அல்லான்னு தான் நான் வந்து வேண்டனன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சொன்னார். எங்கள் அம்மா சொல்வாங்க, அவள் வெகுளிமா, அவளுக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு என்னென்னா, எனக்கு பல விஷயங்கள் தெரியும். ஆனால் அதை நான் வெளிப்படுத்துகின்ற அந்த ஏதோ ஒரு புள்ளியில் முன்னால் இருக்கின்றவர்களுக்கு அது போய் சேராது. இந்த தவிப்பு எனக்கு சிறிய வயது முதல் உண்டு. பல நேரங்களில் ஆசிரியர்கள் என் மீது கோபப்படுவதற்கு அவர்கள் என்ன கற்றுக் கொடுத்தார்களோ அதை புரிந்து கொண்டு அதை நான் வெளிப்படுத்துவதற்கு தயங்குகின்ற பொழுது அவர்களை நான் பல நேரங்களில் அவர்கள் என்னை எதிர்கொண்டிருக்கிறார்கள். இந்த வலி இருக்கு இல்லையா, இந்த வலியிலிருந்து நான் என்னை நானே மீட்டெடுப்பதற்கான ஒரு முயற்சியில் நான் ஈடுபட்ட பொழுது இறைவனால் எனக்கு அருளப்பட்ட மிக அற்புதமான ஒரு விஷயம் எது என்றால் உச்சரிப்பு. எனக்கு எந்த மொழியாக இருந்தாலும், இப்போ நான் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிறேன், யூ கேனாட் ஸ்டெப் த ரிவர் ட்வைஸ். இப்போ நான் இந்த வார்த்தையை சொல்லிட்டேன். யாகாவராயினும் நாகாக்க, நான் தமிழில் ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். நக்கர் கிசீ கே ஜர்ஃப் சே படுக்கர் ஹெலோ வஃபா கபி இசி பேஜா தக்கல்லுஃப் சே படா நுக்சான் ஹோத்தா ஹே. உருது சாரே ஜஹா சே அச்சா ஹிந்தோஸ்தான் ஹமாரா. ஹிந்தி அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் ரஹமான் இரஹீம் மாலிகி யோமித்தீன். நான் அரபி சொல்கிறேன். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம். நான் சமஸ்கிருதம் சொல்கிறேன். சமஸ்கிருதம், ஹிந்தி, உருது, அரபி, தமிழ், ஆங்கிலம் என்று எந்த மொழியை உச்சரித்தாலும் அந்த ஒலி கூறுகளை முழுமையாக உச்சரிப்பது என்பது எனக்கு போதை. எந்த ஒரு ஒலியையும் அதனுடைய அந்த ஒலிக்குறிப்பிலிருந்து கொஞ்சம் கூட ஏற்றம் இறக்கம் செய்வது என்பது அந்த அந்த எழுத்திற்கு நாம் செய்யக்கூடிய துரோகம். இப்போ நான் உள்ளே நுழைகிறேன், என் பெயரை வேறு பெயராக யாரேனும் என்னை அழைத்தால் என்னுடைய சுயம் துணுக்குறும். அப்படித்தான் ஒவ்வொரு எழுத்தும் தன்னுடைய முழுமையாக அதை உச்சரிக்கவில்லை என்றால் அது துணுக்குறுவதாக, அது உயிருள்ள ஒரு ஒரு ஒலிக்குறிப்பு என்பது உயிருள்ள ஒரு விஷயமாக எனக்குள் தோன்றும். ஒரு குழந்தை எப்படி நாம் தவிர்க்க முடியாதோ, ஒரு புத்தகத்திற்கு நாம் தருகின்ற ஆகப்பெரிய வன்முறையான விஷயம் அதை வாசிக்காமல் இருப்பதுதான். ஒரு கவனத்தை பெறுவது என்பதுதான் ஒரு 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 விஷயத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய மரியாதையாக நான் கருதுகிறேன். அந்த ஒலி குறிப்புகளை உச்சரிப்பதில் எனக்குள் நான் லயித்து அதை சொல்லுகின்ற பொழுது முன்னால் இருக்கின்றவர்கள் கைத்தட்டினார்கள். கைத்தட்டுதல் என்பது எனக்குள் ஒரு உற்சாகத்தை தந்தது. இன்னும் இன்னும் என்னை நானே மெருகேற்றி கொண்டே போனேன். அப்படி ஒலிக்குறிப்புகள் மட்டுமல்ல, என் தந்தையும் என் ஆசிரியர்களும் என் சூழலும் எனக்கு தந்த அந்த தேடலை அந்த மொழிக்குள் வைக்கின்ற பொழுது சிந்தனையும் வெளிப்படுகிறது. சிந்தனையும் மொழியும் கை கோர்க்கின்ற பொழுது பேராசிரியராகவும் பேச்சாளராகவும் சிந்தனையாளராகவும் வருவது என்பது தவிர்க்க முடியாமல் போனது.
இது எஸ்பிஎஸ் தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழகத்திலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வருகை தந்திருக்கும் பேராசிரியை பர்வீன் சுல்தானா அவர்கள். பொதுவாக பேச்சாளர்கள் புதுக்கோட்டையில் பேசுகிறத ஐயா அவர் சென்னையில் பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒரு பேச்சு இங்கே ஒரு பேச்சு கிடையாது
கிடையாது ஒரே. இப்போ உங்கள் நிறைய பேச்சுக்களை நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து அந்த ரிப்பீட் பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி எதையுமே வந்து அங்கே சொன்னதை திரும்பவும் இன்னொரு மேடையில் சொல்கிற மாதிரி எனக்கு படலை. அதுக்கு எப்படியான சிரத்தை அல்லது எப்படியான முயற்சிகள் எடுக்கிறீங்க, அதுக்கு எப்படி நேரம் செலவிடுறீங்கன்னு சொல்லுங்களேன்.
முதலில் நேரம் செலவிடுவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். ரொம்ப நேர்மையோடு இந்த கேள்வியை நான் எதிர்கொள்கிறேன். எனக்கு முன்னால் வந்து நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கிறேன், நான் பேசுவதை நீங்கள் கேட்கிறீர்கள். இந்த வினாடியில் நடக்கக்கூடிய அதி அற்புதமான விஷயமாக நான் கருதுவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த வாழ்க்கையின் மணித்துளிகளை என் சொற்களுக்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் என் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிட முடியாத இந்த மணித்துளிகளை உங்கள் காதுகளுக்காக தந்து கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் இங்கே கடவுள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. காலம்தான் கடவுள். நான் காலமாக இருக்கிறேன், என்னை குறை சொல்லாதீர்கள் என்று குரானிலே ஒரு வாசகம் படித்தேன். மகாபாரதத்தை சொன்னது காலம் என்று நான் படித்திருக்கிறேன். அந்த மகாபாரதத்தை எழுதியது கடவுள் என்று நான் படித்திருக்கிறேன். த மொமெண்ட் இஸ் இன்எவிட்டபிள். தவிர்க்க முடியாதது, அது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நிகழ்ந்து கொண்டே இருப்பதற்கு பெயர் தானே கடவுளாக இருக்க முடியும். படைப்பு என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் அந்த காலத்தை நீங்கள் எனக்கு தருகின்ற பொழுது, நான் என் காலத்தை கொடுக்கின்ற பொழுது எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொறுப்பு, அந்த பொறுப்பை நான் உணர்ந்து கொண்ட காரணத்தினால் காலத்தை கடத்துவதற்காகவோ அல்லது பணத்தை சம்பாதிப்பதற்காகவோ அதை ஒரு தொழிலாக செய்யாமல் என் பணியாக நான் செய்கிறேன். எனக்கு கடவுள் இறைவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு, இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய அதி அற்புதமான அந்த வாய்ப்பை நான் முழுமையாக பயன்படுத்தினால் அதை நான் என் வாழ்க்கையில் தூங்குகின்ற பொழுது இன்றைய வினாடிகளை நான் சரியாக கழித்தேன் என்கின்ற நிம்மதி எனக்கு வரும். அப்படி என்றால் யாரேனும் என்னை பேச அழைக்கின்ற பொழுது யார் என் பேச்சை கேட்கக்கூடியவர்கள்? என் பேச்சை கேட்கக்கூடிய அந்த அவர்களினுடைய வாழ்க்கையில் என் பேச்சு எந்த மாற்றத்தை நிகழ்த்தப் போகிறது? நான் வருகிறேன், இப்போ ஆஸ்திரேலியா வந்திருக்கிறேன், தமிழகத்திலிருந்து கிளம்பி ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு பேச்சில் கலந்து கொள்வது என்பது எல்லோருடைய தொப்பியிலும் சேரக்கூடிய ஒரு அழகிய மயிலிறகு, ஒரு அர்த்த அற்புதமான வாய்ப்பு. அந்த வாய்ப்பை எனக்கு எது கொடுத்தது? என் தமிழும் என் சிந்தனையும் எனக்கு கொடுத்தது என்றால், அந்த சிந்தனையும் அந்த தமிழையும் பொறுப்புடன் கையாள வேண்டியது என் கடமை. அப்பொழுதுதான் வளர்ச்சி சாத்தியமாகும், அப்பொழுதுதான் வரலாறு சாத்தியமாகும், அப்பொழுதுதான் அந்த வினாடியினுடைய சத்தியம் சாத்தியமாகும். அதனால் நான் பொறுப்புடன் என் மேடைகளை கையாளுகிறேன். யாரோ ஒருவர் சொன்னதை சொல்லாமல், அவர் ஏன் சொன்னார் அதை சொல்லுவதன் மூலமாக நான் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்கின்றவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் என்ன நன்மை நடக்கப் போகிறது என்பதனை சிந்தித்துவிட்டு நான் பேசுகிறேன். குழந்தைகளிடத்தில் பேசுவதை இளைஞர்களிடத்தில் என்னால் பேச முடியாது. இளைஞர்களிடத்தில் பேசுவதை முழுமையாக பெண்களிடத்தில் பேசிவிட முடியாது. பெண்களிடத்தில் பேசக்கூடிய அனைத்தையும் எல்லோரிடத்திலும் பேசிவிட முடியாது. அவர்களுடைய வாழ்க்கை முகங்கள் போல் வேறுபடுகின்றன. அவரவர்களுக்கு தகுதியான வார்த்தைகளை நான் தேடுகிறேன், சிந்தனைகளை தேடுகிறேன், எனக்குள் நான் முத்துக்குளிக்கிறேன், அந்த முத்துக்களை எடுத்து தருகிறேன். இதில் தவறுகளும் நடக்கலாம். சில வேளைகளில் நான் பேசுவது கூட திரும்பி பேசக்கூடிய சூழல் வரலாம். ஆனால் அது அந்த பொழுதில் அந்த சபைக்கு ஏதோ ஒரு கருத்தை சொல்லுவதற்காகத்தான் இருக்குமே தவிர என் நேரத்தை கடத்துவதற்காக அது இருக்காது. அந்த பொறுப்புடன் நான் இருக்கிறேன். இந்த நேரத்தில் ஆஸ்திரேலிய மக்களுக்கு நான் சொல்லுகிறேன், கடல் கடந்து வந்திருக்கிறேன். குடும்பம், பொறுப்புகள், மற்ற வேலைகளை, என்னுடைய விடுமுறையை, நான் எல்லாவற்றையும் விடுத்து இங்கு வந்திருக்கிறேன் என்றால், 17ஆம் தேதி வருகின்ற 17ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த விழாவில் ஒரு கூட்டம் வரும் என்று எனக்கு தெரியும். அந்த கூட்டத்தில் பேசுவதற்காக நான் வரவில்லை. அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் என்று சொல்லக்கூடிய தனி மனுஷிக்காக, தனி மனிதனுக்காக பேச வந்திருக்கிறேன். என் குரல் அங்கே வரக்கூடிய தனி மனிதர்களுக்கான செய்திகளை தருமே தவிர கூட்டத்திற்கான செய்தியாக அது இருக்காது. நான் ஒரு 40 நிமிடம் பேசுகிறேன் என்றால் 40 நிமிடத்தில் தனி மனிதர்களுடைய வாழ்க்கைக்கான ஏதோ ஒரு சிக்கலுக்கான ஒரு சாவி இருக்கக்கூடும். அந்த சாவியை, அந்த பூட்டை திறப்பதற்கான அந்த மந்திரக்கோலை, அந்த சாவியை என் சிந்தனையிலிருந்து நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன். இந்த தன்னம்பிக்கையும் இந்த சுயமும் தான் நான் ஒரே விஷயத்தை திரும்ப பேசாததற்கும், அல்லது பேசினால் அதற்கான காரணிகள் மிக ஆழமாக இருப்பதற்கும் காரணம்.
மோட்டிவேஷனல் டாக், இப்போ தமிழில் என்ன சொல்கிறாங்க, நான்
தன்முனைப்பு பேச்சு,
தன்முனைப்பு பேச்சு அல்லது உத்வேகம் தருகின்ற பேச்சு இல்லையா? அதில் வந்து நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து நம்பர் 1 சொல்லலாம், ரொம்ப பிரபலமாக இருக்கிறீங்க. சரி, அதுக்கு முந்தின காலகட்டத்தை நான் பார்க்கும்போது பட்டிமன்றத்தில் வந்து நீங்கள் ரொம்ப பிரபலம். இப்போ எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இந்த ரெண்டுமே வித்தியாசமான கலைகளா, அல்லது ரெண்டுமே வந்து ஒன்றிணைந்து போகிறது, ஆனால் என்ன தளங்கள் அல்லது களங்கள் வேறு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்களா?
அதாவது ரெண்டுமே வேறங்க. ஒன்று வந்து கம்ப்ளீட்டாக என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. பட்டிமண்டபம் என்பது இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட் ஆகிடுச்சு.
துணுக்கு தோரணங்கள்,
துணுக்கு தோரணங்கள்னு சொல்ல மாட்டேன், பொழுதுபோக்கு அம்சங்கள்,
பொழுதுபோக்கு தானே அதிகமாக சொல்கிறாங்க.
அதான் காலத்தை மிக மகிழ்ச்சியாக கிடப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இன்றைக்கு பட்டிமண்டபங்களை மாற்றிவிட்டார்கள். அப்படி மாற்றியதில் இன்றைக்கு ஜாம்பவான்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் மிகப்பெரிய பங்கு உள்ளதாக நான் கருதுகிறேன்.
ஆனால் மக்களுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குது, அது இருந்தால் இருக்கும்னு
இல்லை. பொதுமக்கள் என்று ஒன்று, அந்த புத்தியை தீர்மானிப்பவர்களே அவர்களுக்கு எது கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிப்பவர்கள் தான். அவர்கள் எல்லாம் கேட்பார்கள் தான், உங்கள் வீட்டில் குழந்தை இருந்தால் 4 மாத குழந்தை கூட உங்களுக்கு அது அதனுடைய தேவை வேறு, அதனுடைய விருப்பம் வேறு. விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்ற முடியாது, தேவையானதை தான் தர முடியும். விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி கொண்டே போனால் பிறகு அது வந்து நாடு அல்ல, அது வேறு. குன்றக்குடி அடிகளார் மூலமாக ஆரம்பித்து வைத்தது. மணிமேகலை சொல்லுகிறது, பட்டிமண்டபம் பாங்கறிந்து ஏறுமின், மணிமேகலை. பட்டினப்பாலை சொல்கிறது, பட்டினப்பாலையில் ஒரு கருத்து வருகிறது, எல்லா இடங்களிலும் கொடிகள் உண்டு, அந்த கொடிகளை தேடிக்கொண்டே நாம் போகலாம். அப்பொழுது ஒரு கொடி உண்டு, அந்த பக்கத்திலே யாரும் செல்வதில்லை, ஏனென்றால் அங்கே அறிவு மிக்கவர்கள் அறிவு போர் நிகழ்த்தி கொண்டிருப்பார்கள். அறிவு போர், மரப்போர் என்பது போல், அறப்போர் என்பது போல், அறிவை வைத்துக்கொண்டு போர் நிகழ்த்தியவர்கள், அதுதான் பட்டிமண்டபம். அறிவை வைத்துக்கொண்டு ஒரு கருத்தை ஆம் இல்லை என்று சொல்வது, இது வந்து நம்முடைய புத்தியை, நம்முடைய சிந்தனையை தூண்டுவதற்கான ஒரு ஊடகமாக தமிழர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். ஒரு கருத்து வைத்து அந்த கருத்தை எதிர்வாதம் செய்வது, அனல்வாதம், புனல்வாதம் என்று நிகழ்த்தி இருக்கிறார் திருஞான சம்பந்தர் காலத்தில். இப்படி உட்காந்துப்பாங்களாம், ரெண்டு வளைஞ்ச கத்தி இருக்குமா, ஒரு கத்தி ஒருத்தருடைய காதில் இருக்கும், இன்னொரு கத்தி இன்னொருத்தருடைய காதில் இருக்கும். யார் தவறாக சொல்லி அந்த வினாடியில் அந்த பதிலை சொல்லவில்லை என்றால் அந்த காதை அறுத்துடலாம். இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது கருத்து போர். மிக முக்கியமாக ரொம்ப பழைய காலத்தில் போனீங்கன்னா, வேத காலம் என்று சொல்லுகிறார்களே பிராமணர்கள், அந்த காலகட்டத்திற்குள் ஆண்களும் பெண்களும் சரிநிகர் சமானமாக வந்து சிந்தித்தார்கள். ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து இந்த விவாதங்களில் ஈடுபட்டார்கள். பாரதி அதை இப்போ சொல்லுவான், அதில் மாற்றம் வந்ததனால் பெண்ணடிமை நிகழ்ந்ததாம்பான். ஆக அறிவு போர் என்பது வேறு வேறு மதத்தை சார்ந்தவர்களுக்கும், வேறு வேறு சித்தாந்தங்களை சார்ந்தவர்களுக்கும், வேறு வேறு பாலியல் இனத்தை சார்ந்தவர்களுக்கும் நடுவில் ஒரு கருத்தை வைத்து கொண்டு இரண்டு பேருக்கும் இரண்டு கருத்துக்கள் உண்டு என்று சபையில் சத்தமாக பேசிய ஒரு கலாச்சாரம் தமிழர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு. ஆக புத்தி சார்ந்த ஆர்கியூமெண்ட் என்று சொல்வார்கள் இல்லையா, வாத விவாதங்களில் ஈடுபடுவது பட்டிமண்டபம். ஆக பட்டிமண்டபமும் இந்த தன்முனைப்பு பேச்சும் ஒன்று அல்ல, அது வேறு ஜோனர் வகைமை, இது வேறு வகைமை. எல்லாமே சொற்களால் வந்தது தான். இப்போ இதில் வரக்கூடிய பலன் என்பது வேறு, இதில் வரக்கூடிய பலன் என்பது வேறு. மோட்டிவேஷ்னல் ஸ்பீச், நான் வந்து தன்முனைப்பு பேச்சுகளை நான் செய்யும் பொழுது மனித மனங்கள் சோர்வோடு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நான் வெளிச்சத்தை காட்டுகிறேன். இப்போ ஒரே ஒரு சொல் சொல்கிறேன் பாருங்களேன், உங்கள் எல்லாருக்குமே ஒரு உற்சாகம் பிறக்கும். நிழலை கண்டு பயப்படாத, எங்கோ வெளிச்சம் இருந்தால்தான் நிழல் வரும். இவ்வளோதான், இது வந்து ஒரு ஒரு முடிவு, நான் சொல்லுவது முடிவு. ஆனால் பட்டிமண்டபம் என்பது முடிவு அல்ல, கருத்து மோதல். கருத்து மோதல் என்பது வேறு, முடிவுகளை சொல்லி மனிதனை தன்முனைப்பு செய்து நகர்த்துவது என்பது வேறு. இரண்டும் வேறு வேறு துறை. ஆனால் தமிழ்தான், மக்கள்தான், கேட்கிறார்கள் தான், அதனால் எல்லாம் ஒன்றல்ல.
ஆனால் நீங்கள் பட்டி மண்டபத்திலிருந்து அல்லது பட்டி மண்டபத்திலிருந்து வெகு தொலைவு வந்து விட்டீர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா?
கண்டிப்பாக. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைப்புகள் தான் என்னை அங்கிருந்து விலக்கி வேறு சூழலுக்கு கொண்டு வந்தது. இன்றைக்கு அழைப்புகள் வந்த வண்ணம் இருக்கின்றன, நான் தவிர்த்து கொண்டே இருக்கிறேன். சில இடங்களில் நான் பேசுகிறேன், தொலைக்காட்சியில் பார்த்திருக்கலாம். ஆனால் கவனமாக எல்லோரும் ஒரு விஷயத்தை மட்டும், என்னுடைய வரலாறை தேடி எடுக்கின்றவர்கள் கடந்த 10 ஆண்டு காலமாக நான் பேசிய பட்டிமண்டப தலைப்புகளை மட்டும் எடுத்து பார்த்தால், அது எல்லாம் மனிதர்களுடைய வாழ்வியல் முறைகளை மாற்றுவதற்கான ஏதோ ஒரு சிந்தனையை முன்வைத்த பட்டிமண்டப தலைப்புகளாக இருக்குமே தவிர, சட்டை பையா சாவி கொத்தா என்று இருக்கவே இருக்காது.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.